SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம் ஐயா.
வணக்கம்.
மா அரங்கநாதன் இலக்கிய விருது பெற உங்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம்.
வணங்கறிந்த நன்றி.
இந்த விருது மட்டும் இல்ல, உங்களுக்கு நிறைய விருதுகள் வந்து கடந்த காலங்கள்ல எல்லாம் வாங்கி இருக்கிறீங்க. அந்த விருதுல இருந்து இந்த விருது வந்து எப்படி மாறுபடுது, எந்த மாதிரியான ஒரு உணர்வோட இருக்கிறீங்க சொல்லுங்க.
நான் ஏற்கனவே தமிழக அரசு பரிசு, அதுக்கு பிறகு திருப்பூர் தமிழ்ச்சங்க பரிசு, அதுக்கப்புறம் சிற்பி இலக்கிய விருது, அதுக்கப்புறம் நியூஜெர்சி தமிழ்ச்சங்க விருது, அப்புறம் தீக்கசி இயற்றமிழ் விருது, இப்படி சில விருதுகளை நான் வாங்கியிருக்கேன். நான் மிகவும் நேசிச்ச எழுத்தாளர் மா அரங்கநாதன். அவரோட கதைகள், அவருடைய கட்டுரைகள், இதெல்லாம் படிச்சு அவர் மேல பெரிய மதிப்பு இருந்தது. நான் என்னுடைய கல்லூரி காலங்கள்ல நண்பர் பிருந்தா சாரதின்னு ஒருத்தர், இப்போ இயக்குனர் லிங்குசாமிட்ட உதவியாளராகவும், அவரே ஒரு இயக்குனர், அவர் கதை வசனகர்த்தாவாகவும் இருக்கிறார். அவரும் நானும் மா அரங்கநாதனுடைய பொருளின் பொருள் கவிதை அப்படிங்கிற கட்டுரை நூல், அது வந்து கவிதை இயல் சார்ந்து எழுதப்பட்ட ஒரு நூல். அந்த நூலை நாங்க கல்லூரி காலங்கள்ல படிச்சு எங்களுடைய கவிதை சம்பந்தமான கருத்துக்களை செழுமைப்படுத்திக்கிட்டோம். அப்படி நான் என்னுடைய படிப்பு இருந்த காலத்தில இருந்து பின்பற்றி வர்ற ஒரு எழுத்தாளர் அரங்கநாதன். அவர் மேல உள்ள அன்பின் காரணமாக நான் அவரை பற்றி ஒரு ஆவணப்படமும் பண்ணேன். அவர் பெயரால இந்த விருது தரப்படுவது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. நான் பெற்ற விருதுகளிலேயே மிகவும் சந்தோஷத்தையும் பூர்ப்பையும் இந்த விருதாக இந்த மா அரங்கநாதன் இலக்கிய விருது சொல்லலாம்.
நீங்க கவிஞர், எழுத்தாளர், ஆவணப்பட இயக்குனர், பாடகர் அப்படின்னு சொல்லிட்டே போற மாதிரி பன்முக ஆளுமை கொண்டார். இதுல ஒரு அம்சம் வந்து குறையுது அப்படின்னா நடிப்பு. அதுதான் உங்களுக்கு ரொம்ப அதிகமா பிடிக்கும் அப்படின்னு நாங்க வாசித்திருக்கோம், கேட்டிருக்கிறோம் இல்லையா? அந்த நடிப்பில் மீது இருந்த அந்த அளவிற்கு ஒரு அளப்பரிய காதல், அதுல இருந்து விலகி ஒரு இலக்கியவாதியாக நீங்க வர்றதுக்கு என்ன காரணம், எப்படி நடந்தது, அது நிகழ்ந்தது?
நடிப்பின் மேல அதீதமான ஒரு இது எனக்கு இருந்துச்சு. அதுக்கு இதா சொல்லணும்னா, ஒரு சம்பவம் வந்து, கல்லூரி நாடகங்கள்ல தொடர்ந்து நடிச்சு என்னுடைய கல்லூரி காலங்கள்ல 80 to 85 வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலத்துல 111 பரிசுகளை நான் பெற்றிருக்கேன். நடிப்புக்காக மட்டும் இல்ல, பல கலை நிகழ்ச்சி சம்பந்தமா பாட்டு, நாடகம், NSS இந்த மாதிரியான எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படி பெற்றேன். அதுல பெரும்பகுதி கலைக்காக நான் பெற்றதுதான். இந்த கலை சார்ந்த ஈடுபாடுகள் தொடர்ந்து இருக்கும் போது என்னோட அப்பாவுக்கு அது பிடிக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணாரு, இனிமே நாடகத்துல நடிச்சா வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையாக என்னை தண்டிக்கவும் செய்தார். அப்படி இருந்த சூழல்ல ஒரு முறை ஒரு சிறந்த நாடகத்துக்காக பரிசு வாங்கிட்டு திரும்பி அதே நாடகத்தை மறுபடி ஓடக்கூடிய சூழ்நிலை இருந்தப்போ அவர் என்ன ரொம்ப கடிந்து கொண்டார். இனிமே நாடகத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னதுனால நான் வந்து விஷம் குடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு நாடகத்தின் மேல எனக்கு வந்து ஒரு பெரிய பிடிப்பு இருந்தது. அதுக்கப்புறம் எப்படியோ பிழைத்து வந்தேன். இந்த சூழலுக்கு பிறகு என்னுடைய தந்தையார் என்னை கண்டிக்கிறத விட்டுட்டார், ரொம்ப அமைதியாயிட்டார். அதுக்கு பிறகு சரி, அவருக்குதான் பிடிக்கல, நம்ம தொடர்ந்து இதுல ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு பிறகு இலக்கியத்தின் பக்கம் தீவிரமா திரும்பினேன். அதுக்கு முன்னாடியே இலக்கியத்தின் பால் ஆர்வம் இருந்துச்சு, ஆனா இந்த சம்பவத்துக்கு பிறகு முழுக்க நான் இலக்கியத்துக்குள்ள வந்தேன். இப்போ நண்பர் மணிபாரதின்னு ஒருத்தர் விஸ்வாசம்னு ஒரு குறும்படம் எடுத்திருக்கிறாரு, அதுல ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இந்த ஆண்டு தேசிய விருது பெற்ற செழியனுடைய டூலெட் படத்துல ஒரு சின்ன ரோல் செஞ்சிருக்கேன். இது ரெண்டும் இப்ப சமீபமா நடிப்பு சம்பந்தமா நான் செஞ்ச ரோல்கள்.
சரி, எப்படியே மறைமுகமாக திரும்பவும் நீங்க நடிப்புக்கு வந்துட்டீங்க.
ஆமா ஆமா.
இப்ப உங்க இலக்கிய பயணத்தை பொறுத்த அளவுல யார் வந்து இன்ஸ்பிரேஷன், தூண்டுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க?
என்னுடைய இலக்கிய பயணத்துக்கு முக்கியமான தூண்டுதலா இருந்தவர் வந்து கலை விமர்சகர் தேனுபான். அவர் கும்பகோணத்தை சார்ந்தவர், நல்ல கலை விமர்சகர், இசை முழுக்க தெரிஞ்சவர், நவீன ஓவியங்கள், சிற்பங்கள் இதுலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். அவரு எனக்கு நண்பரா வாய்த்தார். அவரு எம்வி வெங்கட்ராம், எழுத்தாளர், மூத்த எழுத்தாளர் எம்வி வெங்கட்ராம், அவர் கும்பகோணத்துல இருந்தாரு. கரிச்சான் குஞ்சு, அவரு ஒரு நாவல் ஆசிரியர், சிறுகதை ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர், அவரு கும்பகோணத்துல இருந்தாரு. இவங்க மூணு பேரும் எனக்கு முக்கியமான இன்ஸ்பிரேஷன் நான் எழுத்துத்துறைக்கு வர்றதுக்கு.
சரி, இப்ப ஆவணப்பட உலகத்தை எடுத்துக்கிட்டா அது ஒரு இன்னொரு உலகம் இல்லையா, அது இலக்கியம் சாராத ஒரு உலகம். அங்க எப்படி போனீங்க?
ஆமா, நான் வந்து சென்னைக்கு விஜய் தொலைக்காட்சிக்கு வேலை பார்க்கறதுக்காக வந்தேன். இங்க ஒரு 5 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். அப்படி வேலை பார்க்கும்போது செய்தி பிரிவுல நான் மூத்த உதவி ஆசிரியரா இருந்த போது அந்த செய்தி ஆசிரியராக இருந்த ரபி பெர்னாட் என்ன சொன்னாரு, நீங்க வந்து நியூஸுக்காக சாஃப்ட் ஸ்டோரிஸ் பண்ணி கொடுங்களேன் தோழர் அப்படின்னு அவர் என்ன கேட்டார். எனக்கு அது ரொம்ப புதுசா இருந்தது. நீங்க ஏதாவது ஒரு மாடல் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவரு வெளி மொழிகள்ல இருந்து வந்த மாடல்கள் 2-3 எனக்கு கொடுத்தாரு. அதை அடிப்படையா வச்சு செய்தியில இடம்பெற அளவுக்கு 3 நிமிஷம் 5 நிமிஷம் வர மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிகள் செய்தி கதைகளாக நான் பண்ணினேன். பண்ணப்போ அவர் சொன்னாரு, நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்களே, நீங்களே வாய்ஸ் கொடுக்குறீங்க, நீங்களே எடிட் பண்றீங்க, எழுதுறீங்க, எல்லாமே செய்றீங்க, நீங்க ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணலாமே அப்படின்னு அவர் சொன்னார். யாரு போடுவாங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல நானே நியூஸ்ல நான் போடுறேனே அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் அந்த நியூஸ்ல சின்ன சின்ன டாக்குமெண்ட்ரிகள் 5 நிமிஷம் 6 நிமிஷம் வர டாக்குமெண்ட்ரிகள் பண்ண ஆரம்பிச்சேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப சனி ஞாயிறுலாம் லீவ் இருக்கும், நான் சனி ஞாயிறும் முழுக்க வேலை பார்த்து இந்த ஆவணப்படங்களை செய்வேன். ஜெயா டிவி, அதுக்கு விஜய் டிவியில வேலை செஞ்ச பிறகு ஜெயா டிவிக்கு வந்தேன். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஒரு 1000 கணக்கில் இருக்கும் நான் பண்ண ஆவணப்படங்கள். அது வெளிநாடுகளுக்கும் அவங்க விற்க ஆரம்பிச்சாங்க. இப்படி எனக்கு ஆவணப்படத்துல ஒரு பயிற்சியும் பல்வேறு தலைப்புகள்ல பண்ணியிருக்கேன். சில்ட்ரன் பேஸ்டு டாக்குமெண்ட்ரி, டூரிஸ்ட் பேஸ்டு டாக்குமெண்ட்ரி, கிரிமினாலஜி பேஸ்டு டாக்குமெண்ட்ரி, பொலிட்டிக்கல் ஓரியன்ட் டாக்குமெண்ட்ரி, அப்படி பல்வேறு தலைப்புகள்ல அந்த ஆவணப்படங்களை பண்ணது எனக்கு ஒரு பயிற்சியா இருந்தது. நான் வெளியில இந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள்ல இதுல பண்ண டாக்குமெண்ட்ரி இப்ப என் பேர் வராது. தயாரிப்பு ஜெயா டிவி, தயாரிப்பு விஜய் டிவின்னு வரும், என்னோட பேர் வராது. ஆனா வெளியில வந்து நான் பண்ண படங்கள் இந்திரா பார்த்தசாரதி, மா அரங்கநாதன், டி என் ராமச்சந்திரன், ஜெயகாந்தன், திருலோக சீதாராம், இந்த 5 படங்களும் எழுத்தாளர்களை பற்றினது, ஆளுமைகளை பற்றின படங்கள் தான். பெரும்பாலும் எழுத்தாளர்கள் ஒரு கவனிக்கப்படாத ஆத்மாவாக இருந்துட்டே இருக்காங்க. அதனால ஒரு எழுத்தாளன் தன்னளவில் அவன் ஒரு வரலாற்று ஆவணமாக, வரலாற்று காப்பகம் போல அவன் இருந்து தன் தலைமுறைக்கு சற்று முந்தைய செய்திகளும் தன் தலைமுறையின் செய்திகளையும் எதிர்கால தலைமுறை பற்றிய சிந்தனைகளையும் அவன் தொகுத்து இந்த சமூகத்துக்கு கொடுக்கறான். ஆனா அவனை பற்றினா ஒரு ஆவணம் இல்லாம இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் எழுத்தாளர்களை பற்றிய ஆவண படமாகவே இது வரைக்கும் எடுத்திருக்கேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவது மொழிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் ஆவணப்பட இயக்குனர், இலக்கிய ஆளுமை ரவி சுப்பிரமணியன் அவர்கள். சரி, இந்த இலக்கிய ஆளுமைகளை நீங்க எப்படி தெரிவு செய்றீங்க? அதாவது நிறைய பேர் வாசிக்கிறாங்க இவங்களை, அதனால இவங்களை பற்றி எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி, அல்லது உங்களுக்கு பிடித்த இலக்கிய ஆளுமை
உண்டு? எல்லாரும் பரந்துபட்ட வாசிப்புக்கு உள்ளாகிற எழுத்தாளர்களாகவும், அதே சமயம் எனக்கு பர்சனலா நீங்க அடிப்படையில நீங்க ஒரு விஷயத்துல ஈடுபாடு இல்லாம அதுக்குள்ளார நீங்க போக முடியாது. இப்ப இந்திரா பார்த்தசாரதியோட நாடகங்கள் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அதனால நான் அவரை ஆவணப்படம் பண்ணும்போதே இந்திரா பார்த்தசாரதி எனும் நவீன நாடக கலைஞன் அப்படின்னு தான் அவரை அந்த டாக்குமெண்ட்ரி நான் பண்ணேன். அப்போ எனக்கு அதுல பர்சனலா அவருடைய நாடகங்கள் மேல ஒரு ஈர்ப்பு இருந்ததுனால நான் அந்த தலைப்பில பண்ணேன். அதே மாதிரி மா அரங்கநாதனை பண்ணும்போது அவர் கவிதை சம்பந்தமாக, அவரு கதைகளை விடவும் கவிதை சம்பந்தமாக, கவிதைக்கு புது கவிதைக்கு இலக்கணம் போல அவர் எழுதிய கட்டுரைகள் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அதனால மா அரங்கநாதனும் கொஞ்சம் கவிதைகளும் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணேன். எழுத்தாளர்களோட எனக்கு இருக்கிற, அவர்கள் மேல எனக்கு இருக்கிற மதிப்பும் பிரியமும் ஒரு பக்கம், இன்னொன்னு அவர்கள் பரந்துபட்ட வாசிப்புக்கு ஆளான எழுத்தாளர்களாகவும் அவங்க இருக்காங்க.
சரி, பொதுவாக இப்ப ஆவணப்பட இயக்கம் அதுலேருந்து நகர்ந்து ஒரு பெரிய திரை அல்லது ஃபியூச்சர் ஃபிலிம் அந்த அளவுக்கு பொதுவாக நகர்றது வந்து இயல்பா நடக்கிறது தான், நீங்க ஏன் வந்து திரைப்படத்துறை பக்கம் போகவே இல்லை?
திரைப்படத்துறை பக்கம் நான் வந்தேன். 4 முறை எனக்கு திரைப்பட வாய்ப்பு வந்து கமிட் ஆச்சு. முதல் கதைக்கு சுரேஷ் பாலா என்கிற சுபா வந்து வசனம் எழுதி கொடுத்தாங்க. 2வது கதைக்கு ஜெயமோகன் அவர்கள் வசனம் எழுதி கொடுத்தாரு. 3வது கதைக்கு எஸ் ராமகிருஷ்ணன் வசனம் எழுதி கொடுத்தாரு. 4வது கதைக்கு வண்ணதாசனும் கலாப்பிரியாவும் சேர்ந்து வசனம் எழுதி கொடுத்தாங்க. இது மாதிரி 4 முறை படம் கமிட் ஆகி 4 முறை ஆபீஸ் எல்லாம் போட்டு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து அப்படி அப்படியே அது நின்னு போச்சு. அதுக்கான காரணம் எனக்கு தெரியல. வர்ற தயாரிப்பாளர்கள்ட்ட ரொம்ப தெளிவா நான் சொல்லுவேன், நான் வந்து கமர்ஷியல் படம் எடுக்கிற ஆள் இல்ல, நான் வந்து ஒரு சீரியஸ் படம் எடுக்கிற ஆளு, இதுக்கு ஒரு மினிமம் எக்ஸ்பென்ஸ் தான் ஆகும், இந்த கதை இப்படிதான் இருக்கும், சமூகத்தினுடைய சில விஷயங்களை பிரதிபலிக்கிற தன்மையோட தான் என்னுடைய கதை இருக்கும் அப்படின்லாம் நான் தெளிவுபடுத்தி தான் அந்த முதல்ல அந்த அட்வான்ஸ் வாங்குறதெல்லாம் அப்படிதான் செய்யறேன் நான். ஆனா அப்படிலாம் கமிட்டான படம் ஏன் அப்படி நின்னுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா என் மீது நம்பிக்கை கொண்டு இந்த எழுத்தாளர்கள்லாம் எனக்காக எழுதி கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா அந்த கதைகள்லாம் வரவே இல்லை.
இலக்கியம் படைப்பதாலேயே அல்லது வந்து புதினம் எழுதுவதாலேயோ அல்லது வேற இலக்கிய கட்டுரைகள் எழுதுறதுனாலேயோ ஒருவர் கவிஞர் ஆவதில்லை. ஆனால் உங்களுக்கு வந்து கவிதை வந்து மீதி எல்லாத்தையும் தாண்டி அதிகமாக கைவரப்பெற்ற ஒரு கலையா இருக்கு. எப்படி நிகழ்ந்தது அது?
ஆமா, கவிதை ரொம்ப இளம் வயதுலயே நான் எழுத ஆரம்பிச்சேன். இளம் வயதுலன்னா ஒரு பிளஸ் டூ படிக்கிற காலத்துல இருந்து எழுத ஆரம்பிச்சேன். ஆனா அது கவிதைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆர்வத்துல அப்படி எழுதி பார்த்ததுதான். கல்லூரி மலர்ல 83 நான் எழுதினதுதான் முதல் கவிதைன்னு சொல்லணும். அது கொஞ்சம் சுமாரான கவிதையாக இருக்கும். பொதுவா ஆரம்ப காலத்துல எழுதக்கூடிய கவிதைகள் ரொம்ப பல பேருக்கு சிறப்பாக அமையறதில்ல, அது ரொம்ப அபூர்வமா சில பேருக்கு முதல் ஆரம்ப கட்டத்துல வர்ற முதல் தொகுப்பே சிறந்த தொகுப்பா அமையறதெல்லாம் ரொம்ப அபூர்வமா நடக்குது. எனக்கு வந்து கவிதைகள் மேல ரொம்ப பிடிப்பு ஜாஸ்தியா இருந்தது. அதுக்கு காரணம் என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள். என்னுடைய பள்ளி காலத்துல சவுந்தரராஜன் ஒரு தமிழ் ஆசிரியர், அவர் கவிதைகளை வந்து பாடி பாடம் நடத்துவாரு. அதே மாதிரி கல்லூரியில மதுசேவ முலானந்தம்னு ஒரு தமிழ் பேராசிரியர், அவரும் கவிதைகளை பாடி நடத்துவாரு. இவங்கெல்லாம் கவிதை மேல எனக்கு ஒரு ஈடுபாடு வர்றதுக்கு அடிப்படை காரணமா பள்ளி காலத்திலயும் கல்லூரி காலத்திலயும் இருந்ததுனால நான் கவிதைக்கு இயல்பா திரும்பிட்டேன்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.